அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வென்ற புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று நாட்டுக்கு ஆற்றிய உரை குறித்த ஆய்வுக் கண்ணோட்டம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஏற்பட்டிருக்கும் பிளவுகள் குறித்த செய்திகள், இலங்கை தலைமை நீதியரசர் மொஹான் பீரிஸை நீக்க வேண்டும் என்று இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருப்பது ஏன் என்பது குறித்து ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம்,
மஹிந்த ராஜபக்ச இந்த வாக்கு எண்ணப்படும் விடயத்தை நிற்பாட்டவும் இராணுவத்தை கொண்டு ஆட்சியை கைப்பற்றவும் தீர்மானம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசர் அவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்.
மைத்ரிபால சிறிசேனா அமைக்க விரும்பும் தேசிய அரசியல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்குமா என்பது குறித்து அதன் கருத்துக்கள்.
தற்போது உடனடியாக ஏற்படுத்தப் போகின்ற அமைச்சர் சபை ஒரு காலத்துக்கு நீடித்திருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. நாங்கள் பங்கெடுப்பது தேவைதானா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் இன்னமும் முடிவெடுக்கவில்லை.
இதுகுறித்து தமிழ் மக்களின் கருத்துக்கள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். பாரிஸில் கடந்த வாரம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய கொலைவெறி தாக்குதலுக்கு எதிரான தமது ஒற்றுமையை காட்டும் முகமாக பல லட்சக்கணக்கான மக்கள் பாரிஸ் நகரின் மையப்பகுதியூடாக மெதுவாக அணிவகுத்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட 17 பேரின் குடும்பத்தினர் 2 அணிவகுப்புகளில் ஒன்றின் முன்வரிசையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான உலக நாடுகளின் தலைவர்களும் கையோடு கைகோர்த்து கலந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதத்தை மக்கள் இசைத்துச் செல்கிறார்கள். இடையிடையே பலத்த கரகோஷம் எழுப்பப்பட்டது. முன்னொருவதும் காணப்படாத பலத்த பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிகமாக 1000 போலீஸ் வீரர்களும் இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இலக்கு குறிபார்த்து சுடுவதில் வல்லவர்களான படைவீரர்கள் கூரைகளில் மேலே அமர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். சார்லி ஹெப்டோ பிரச்சனையின் மீது புதன்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலோடு ஆரம்பமான வன் செயல்கள் வெள்ளிக்கிழமை 2 இடங்களில் முற்றுகையிடப்பட்டு தாக்கப்பட்டதோடு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசல்ஸிலும் பாரிஸ் அணிவகுப்புக்கு ஆதரவு தெரிவித்து 10,000 அதிகமானோர் பிரசல்ஸ் நகர வீதிகள் அழக அணிவகுத்துச் செல்கிறார்கள். பிரசல்ஸ் தான் சாலி என்ற கருத்தில் பிரெஞ்சு, பிளமிஷ், ஆங்கில மொழிகளில் எழுதப்பட்ட மாபெரும் பதாகை ஒன்று நகர மையத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதேபோன்ற அணிவகுப்புகள் லண்டன், மெட்ரிஸ், கைரோ, சிட்னி, டோக்கியோ உட்பட பல நகரங்களில் நடத்தப்படுகின்றன. கணினி விலை மூலமாக தீவிரவாதம் பரப்பப்படுதலை ஒழிக்க இன்னும் ஆவணம் செய்வது என்று ஐரோப்பிய வட அமெரிக்க உள்துறை அமைச்சர்களை தான் பாரிஸில் சந்தித்தபோது இணக்கம் காணப்பட்டதாக பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் கசினோவா தெரிவித்திருக்கிறார். வன்செயல்களை ஊக்குவித்தால் பயங்கரவாதத்தை பரப்புதல் ஆகியவை கணினி விலையிலிருந்து அகற்றப்படுவதை உறுதிப்படுத்த இணையதள நிறுவனங்களுக்கு இடையில் கூட்டுறவு அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரிஸில் சில நிலங்களுக்கு முன்னர் பெண் போலீஸ் ஒருவரை சுட்டுக் கொன்றதோடு யூத பல்பொருள் அங்காடி ஒன்றிலிருந்து பனை கைதிகளையும் பிடித்துச் சென்ற துப்பாக்கிதாரியின் 7 வீடியோ காணொலி ஒளிப்பதிவு ஒன்று இணைய வலைத்தளத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ ஒளிப்பதிவில் அமெடி கூலிபாலி பேசும்போது இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற அமைப்பில் தானும் ஒரு உறுப்பினர் என்றும், அந்த இயக்கத்தின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாடிக்கு தான் விசுவாசமாக இருப்பதாகவும் அரைகுறை அரபு மொழியில் பேசியிருக்கிறார். சார்லி ஹெப்டோ சஞ்சிகை மீது தாக்குதல் நடத்திய துப்பாக்கிதாரிகள் இருவரோடு தானும் ஒரு குழுவாகவே இயங்கி செயற்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்லாமிக் ஸ்டேட் இயக்கத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இந்த பாரிஸ் கொலைகள் நடத்தப்பட்டன என்றும் அவர் கூறினார். பிரான்சின் சார்லி ஹெப்டோ சஞ்சிகையில் வெளியான கேலி சித்திரங்களை மறுபிரசுரம் செய்த ஜெர்மன் நாட்டின் ஹம்பர்க் பத்திரிகை நிறுவனம் ஒன்றின் மீது தீ வைப்பு தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்த ஜெர்மன் பத்திரிகை நிறுவன கண்ணாடிகளுக்கூடாக பாறாங்கற்களும் எரியும் பொருட்களும் வீசப்பட்டன. கீழ்மாடியில் 2 அறைகள் பாதிக்கப்பட்டன. தீ விரைவாக அணைக்கப்பட்டது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பிரான்சில் நடக்கும் அணிவகுப்பு ஆயத்தங்களிலிருந்து அரசாங்கம் தன்னை ஒதுக்கி வைத்ததால் தனது நேஷனல் ஃப்ரண்ட் ஆதரவாளர்கள் எவருமே இன்றைய அணிவகுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று பிரான்சின் தீவிர வலதுசாரி இயக்க தலைவி மரீன் லாப்பன் கேட்டிருக்கிறார். பிரான்சின் தற்போதைய சோசியலிச அரசு பிரிவினவாத முறையில் நடந்து கொள்கிறது என்றும், அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த அணிவகுப்பை பயன்படுத்துகிறது என்றும் திருமதி லாப்பன் கூறியிருக்கிறார். மாறாக தமது நேஷனல் ஃப்ரண்ட் அமைப்புக்கு பலத்த ஆதரவு இருக்கும் தென் பிரான்சின் பியோகேரோவில் நடத்தப்படும் ஒரு அணிவகுப்பில் தான் கலந்து கொள்வார் என்றும் மரீன் லாப்பன் அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
இன்றைய செய்தியரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்த நிலையில் அவரது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பு தொடர்பில் இழுபறி நிலை ஏற்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷவே தொடர்ந்து அந்த கட்சியின் தலைவர் என்று அந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் முடிவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு முன்னதாகவே அந்த கட்சியிலிருந்து பல மூத்த தலைவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். இந்த தகவல்கள் தொடர்பில் இலங்கையின் சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் அருண் ஆரோக்கியநாதன் அவரிடம் கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி,
தேர்தலை அடுத்து இன்றைய தினம்தான் சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. மத்திய குழு கூட்டம் பிற்பகல் வேளையிலே 5 மணிக்கு ஆரம்பிப்பதாக இருந்தது. அதற்கு முன்னரே சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை சேர்ந்த சிரேஷ்ட அங்கத்தவர்களான எஸ்பி நாவின், அத்தாவுல சேனவிரத்ன, ரெஜினால்ட் குரே மற்றும் சரத் அமுனுகம போன்றவர்களோடு ஏறத்தாழ 30 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜயராம மாவத்தை கொழும்பில் உள்ள மைத்ரிபால சிறிசேனவின் வீட்டிற்கு சென்று தமது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தாம் அவரை அத்தோடு அவரை சுதந்திர கட்சியின் தலைவராகவும் அவர்கள் ஏகமனதாக பிரேரித்திருக்கிறார்கள்.
இதற்கிடையே மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்னொரு முக்கியமான செயற்குழு கூட்டம் சுதந்திர கட்சியினுடைய தலைமையகத்தில் சற்று முன்னர் நடந்து முடிந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். அப்படியா?
ஆமாம், அங்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டங்களுக்கு முன்னதாக ஒரு பதற்றகரமான சூழ்நிலை சுதந்திர கட்சியின் தலைமையகத்திலே நிலவியது. இதனை எதிர்ப்பு கூறுவதாகத்தான் இது அமைந்திருந்தது. அந்த வகையில் அந்த கூட்டத்தில் 42 பேர் மீண்டுமாக சுதந்திர கட்சியின் தலைவராக மஹிந்த ராஜபக்ச அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்று சுதந்திர கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக அண்மையிலே பொறுப்பேற்ற அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்திருக்கின்றார்.
இதேவேளை மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இருக்கின்ற அந்த அணியோடு மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற தகவல்களும் ஊடகவியலாளர்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருப்பதாக தெரிகிறது?
தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி சுதந்திர கட்சியின் உப தலைவராக இருக்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் என்பன கருணா கூட தனது ஆதரவை மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அதனை போன்றே பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய, இப்படியாக பலரும் அந்த முன்னதாக தெரிவிக்கப்பட்ட அந்த 30 பேருக்கு மேலதிகமாக ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது இந்த எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன.
புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசாங்கத்தின் கீழே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்றார். அந்த அமைச்சரவைக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் அவசியப்படுகிறது. அதற்கு தேவையான அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர்களால் தற்பொழுது ஆளுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து வரவழைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற சூழ்நிலையா தற்போது நிலவுகிறது?
முதலிலே வசந்த சேனநாயக்க தான் இந்த தேர்தல் தொடர்பான பிரகடனம் வெளியிடுவதற்கு முதல் நாள் என்று கட்சி தாவலிலே ஈடுபட்டிருந்தார். அப்போது 161 உறுப்பினர்கள் இருந்தார்கள் அறுதி பெரும்பான்மையோடு. அதன் பின்னர் இந்த இறுதி பிரச்சார கூட்டம் நடைபெறுகின்ற நாள் வரையிலே 27 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிரணிக்கு தாவி இருந்தார்கள். அந்த வகையிலே கிட்டத்தட்ட 133 பாராளுமன்ற உறுப்பினர்களே சுதந்திர கட்சியிலே இருந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் இன்றைய தினம் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களின் எண்ணிக்கை 30 ஆக இருக்கும் இடத்திலே அது நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும்.
சுடரொலி பத்திரிகையின் ஆசிரியர் அருண் ஆரோக்கியநாதன். இதனிடையே இலங்கையின் தலைமை நீதியரசர் மொஹான் பீரிஸ் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தற்போது தீர்மானம் எடுத்திருக்கிறது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வழக்கறிஞர்களின் முக்கிய கூட்டம் தொடர்பில் வழக்கறிஞர் கே எஸ் ரத்னவேல் அவரிடம் கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி,
தற்போதைய பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் அவர் சம்பந்தமாக லோகோபித்த தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதே நாட்டின் சகல பாகங்களிலும் இருந்து வந்திருக்கின்ற சட்டத்தரணிகள், சட்டத்தரணிகள் சங்க அந்தந்த கிளைகளின் உத்தியோகத்தர் இவருடைய நோக்கமாக இருக்கிறார். அதாவது திரு மொஹான் பீரிஸ் அவர்கள் பிரதம நீதியரசராக இருந்து கொண்டே நீதித்துறைக்கு பாதகமாக பல விடயங்களை புரிந்துள்ளார். அதிலும் மிக மிக பாரதூரமாக இருப்பது என்னவென்றால், தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக இந்த வாக்கு எண்ணப்படும் விடயத்தை நிற்பாட்டவும் இராணுவத்தை கொண்டு ஆட்சியை கைப்பற்றவும் தீர்மானம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தனது இனசேர்க்கல் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடன் கூடியிருந்த அந்த அதிகாரிகளுடைய அந்த கூட்டத்தில் மொஹான் பீரிஸ் கிரதவ நீதியரசர், அவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அதாவது மக்களின் தீர்ப்புக்கு எதிராக பல விதத்திலும் சதி திட்டங்கள் போடப்படுகின்ற போடுவதற்கு எத்தனிக்கப்பட்டிருந்த நேரத்தில் நாட்டின் நீதியின் காவலனாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கு பிரசன்னமாக இருந்தார்.
தலைமை நீதியரசர் மொஹான் பீரிஸ் அந்த கூட்டத்தில் இருந்தார் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றதா?
மிக தெளிவான ஆதாரம் இருக்கின்றன. ஆறு மணி ஆறு அரை மணி அளவில் எதிர்கட்சித் தலைவர், அதாவது தற்போதைய பிரதமர், அந்த நேரத்தில் அலரி மாளிகைக்கு வந்து மஹிந்த ராஜபக்சே அவர்களின் விருப்பத்தின்பே அவர்களின் அழைப்பு கேட்க வந்து அங்கு இருந்த பொழுது நீதியரசர் மொஹான் பீரிஸை கண்டார். அப்போது அவர், நீங்கள் எதற்கு வயாயுகியோ என்று கேள்வி அவரிடம் கேட்டார். அதற்கு அவர் அளித்த பதில், ஜனாதிபதி சில சட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக என்னுடன் கலந்து ஆலோசிக்க, அவருக்கு அட்வைஸ் கொடுப்பதற்காக, ஆலோசனை கொடுப்பதற்கு வந்திருக்கேன். அது அவருடைய வேலை அல்ல. ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர்கள் பெரும்பாலும் இருக்கின்றார்கள், கட்சி ஆலோசகர் இருக்கின்றார்கள். நாட்டின் நடுநிலை வகிக்கக்கூடிய நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிரதம நீதியரசர் அந்த இடத்தில் இருந்திருக்கக்கூடாது. அதன் அர்த்தம் என்னவென்றால், நாட்டில் மக்களது தீர்ப்புக்கு எதிராக சதி திட்டம் போட்டுவதில் அந்த சதி திட்டத்தில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது.
அப்படி என்றால் புதிய தலைமை நீதியரசர் பதவிக்கு யாரை கொண்டு வருவதாக சட்டத்தரணிகள் சங்கம் உத்தேசித்திருக்கிறது? பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷிராணி பண்டாரநாயக்கா அவர்களை கொண்டு வருவதாக ஏதாவது திட்டம் இருக்கிறதா?
பார்க்கப்போம். ஷிராணி பண்டாரநாயக்காவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது என்பதன் பேரிலேயே சட்டத்தரணிகள் சங்கம் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்திருப்ப அனைவருக்கும் தெரிந்தது. ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட நீதியரசர் என்பதற்காக அல்ல, இது ஒரு இஷ்யூ பேஸ்ட், அதாவது ஒரு கொள்கை ரீதியான ஒரு நடவடிக்கையை சட்டத்தரணிகள் எடுத்திருந்தார்கள். எனவே அந்த நடவடிக்கை மீண்டும் தொடரும். அவர் திரும்பவும் பதவி ஏற்பதற்கு சட்டத்தரணிகள் தீர்மானிக்கிறார்களா, அல்லது வேறு எந்த வகையிலும் அவருக்கு ஒரு நீதி நிலை, அவருடைய விடயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் கொள்கை ரீதியாக அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே சட்ட ரீதியாக அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அதை இல்லாமல் ஒழிக்கும்படி அவருக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய கட்டத்தில் சட்டத்தரணிகள் சங்கமும் சட்டத்தரணிகளும் இருக்கிறார்கள்.
வழக்கறிஞர் கே எஸ் ரத்னவேல். இலங்கையின் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி அளித்திருந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான தமது கூட்டணியிடமே நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை பலம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறி வருகிறார். இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேனாவின் திட்டங்கள் எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்று தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வி தனபாலசிங்கம் அவரிடம் கேட்டார். மீண்டும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தலதா மாளிகையில் இருந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலே, தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற சகல கட்சிகளினதும் ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறார். அமைச்சரவையை அமைக்கும் முயற்சிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த புதிய அரசாங்கத்திற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதிர்வரும் 19ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது அந்த விடயமே முன்னுரிமைக்குரிய விடயமாக நோக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இன்று பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 100 நாள் வேலை திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக நிமால் சிறுபாலடி செல்வா அவர்கள் முன்னாள் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்கவின் இந்த அமைச்சரவைக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அது தன்னை வழிகாட்டிக் கொள்வதற்கு உடனடியாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே தோன்றுகிறது.
குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் நிறைவேற்று அதிகாரம் இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சரவைக்கும் நிதித்துறைக்கும் வழங்குவது என்பது ஒரு அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட வேண்டியது. அதே போல சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைக்கின்ற 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் தேவைப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி மைத்ரிபால சிறிசேன நடைமுறைக்கு கொண்டு வர போகிறார் என்ற கேள்வியும் எழுகிறது.
100 நாள் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தாங்கள் ஆதரவு தருவதாக கூறியிருக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு சுயாதீன ஆணைக்குழுக்கள் நியமனத்துக்கான ஏற்பாடுகள் அது சம்பந்தமான விடயங்களில் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் நேற்று அறிவித்ததன் பிரகாரம் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அந்த வகையில் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் 3/2 பெரும்பான்மையை பெறுவது இந்த இடைக்காலத்தில் அமைக்கப்படுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போவதில்லை.
ஒருவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து இந்த ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அமைச்சரவைக்கு எதிர்ப்பு வருமாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இல்லாமல் போனால் அரசாங்கம் கவல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அமைச்சரவை அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாவதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது?
தற்போதைய கட்டத்திலே நாடாளுமன்றத்தை கலைப்பது என்பது புதிதாக வந்திருக்கிற ஜனாதிபதி, புதிதாக பதவியேற்றிருக்கிற பிரதமர் ஆகியோரை பொறுத்தவரையிலும் கூட அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதவில்லை. ஏனென்றால் பாராளுமன்றத்தை கலைக்காமலேயே இந்த 100 நாள் செயற்திட்டத்தை முன்னெடுக்கிற யோசனையின் அடிப்படையில் தான் தற்போதைய நகர்வுகள் அமைந்திருக்கின்றன. மக்களுடைய ஆதரவை பெற்று புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியின் செயற்திட்டத்துக்கு ஒத்துழைப்பை வழங்காமல் எடுத்த எடுப்பிலேயே அதை குழப்பியடிக்கின்ற முயற்சியிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஈடுபடுமாக இருந்தால் அவர்களுக்கும் அது ஒரு மக்கள் மத்தியில் மேலும் பின்னடைவை தரக்கூடிய ஒரு அணுகுமுறையாகத்தான் அது இருக்க முடியும். இந்த 100 நாள் வேல் திட்டத்தில் அவர்கள் போட்டிருக்கின்ற பட்டியலின் படி பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதம் அளவில் பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவு தூரத்துக்கு உடனடியாக சரிவரும் என்பதை பற்றி என்னால் உடனடியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிங்கள மக்கள் மத்தியில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு நோக்கும் பொழுது இவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு போகாமல் அவர்களை மேலும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தக்கூடிய சில காரியங்களை செய்துவிட்டு தான் தாங்கள் மக்களுக்கு உறுதியளித்த சில விடயங்களையும் நடைமுறைப்படுத்திவிட்டு தான் தேர்தலுக்கு போவதில் அக்கறை காட்டுவார்கள். அதனால் உடனடியாக பாராளுமன்ற கலப்புக்கான வாய்ப்புகள் இல்லை.
தினக்குரல் ஆசிரியர் தனபாலசிங்கம், மைத்ரிபால சிறிசேன அமைக்க விரும்பும் தேசிய அரசில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்குமா என்று அந்த அமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரிடம் கேட்டார் மாணிக்க வாசகம்.
அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் என்ன ஒரு இறுதி முடிவு எடுக்கவில்லை. ஆனால் தேசிய நலனுக்காக எடுக்கப்படுகின்ற சகல முயற்சிகளிலேயும் நாங்கள் எமது பங்களிப்பை செய்வோம். தேசிய நலனுக்காக நாங்கள் ஒத்துழைப்போம். ஆனால் அமைச்சர் சபையில நாங்கள் உடனடியாக தற்போது பதவியேற்போமோ இல்லையோ என்பதை பற்றி நாங்கள் என்ன முடிவெடுக்கவில்லை. அது விடயம் சம்பந்தமாக நாங்கள் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் சிந்தித்து நாங்கள் கூட்டாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதில் நாங்கள் அவதானிக்க அளவில் நமது மக்கள் மத்தியில் வேறுபட்ட கருத்துகள் இருப்பதாக நமக்கு தெரிகின்றது. தற்போது உடனடியாக ஏற்படுத்த போகின்ற அமைச்சர் சபையை ஒரு காலத்துக்கு நீடித்திருக்க முடியும் சொல்ல முடியாது. நாங்கள் பங்கெடுப்பது தேவைதானா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் இன்னொரு முடிவெடுக்கவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர், இது பற்றி தமிழ் மக்கள் என்ன கருதுகிறார்கள்? வடகிழக்கில் இருக்கும் தமிழர்கள் சிலரின் கருத்துக்கள்.
தேசிய அரசாங்கத்தில் சேரலாம், 100 நாட்களுக்குள் மக்களுக்கு ஒரு விசேட செயல் திட்டத்தை முன்வைத்து அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அவர் மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள், இடம்பெயர்ந்தவர்களின் குடியேற்ற பிரச்சனை, சிறைச்சாலைகளில் இருப்பவர்களை பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்தல் போன்ற பிரச்சனைகளை விசேட செயல் திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் தீர்வு பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அடுத்த அரசு அமைப்பெறும் பொழுது அரசியல் தீர்வை நோக்கி நகர்வதற்கான அடிப்படையாக இந்த தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து இயங்குவது அமையும்.
கூட்டமைப்பு புதிதாக அமையவிருக்கும் தேசிய அரசாங்கத்தில் பங்கு பெற்ற கூடாது என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தன்னுடைய தளம்பள்ளியை நிரப்புவதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைத்து விட்டிருக்கிறாரே தவிர எங்கள் மீது கொண்ட அக்கறை என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. இருந்தாலும் நாங்கள் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரித்தது ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திற்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும், அவரை வெளியேற்ற வேண்டும், அந்த குடும்ப ஆட்சிகள் தொலைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை ஆதரித்தோம். ஆனால் இந்த அமையவிருக்கும் தேசிய அரசாங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மந்திரி பதவி ஏற்பதாக இருந்தால் நாங்கள் எதிர்வரும் தேர்தல்களில் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு விவர கட்சிகளையும் நாட வேண்டி வரும்.
இன்றைய நெருக்கடிகளை அல்லது இன்றைய வடகிழக்கு பிரச்சனைகளுக்கு அதிகாரபூர்வமான ஒரு அரசியல் பூர்வமான சில முன்னேற்றங்களை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் அதிகாரமுடையவர்களாக மாற்றப்பட வேண்டும் அல்லது வர வேண்டும். ஆனபடியால் அதுல சேருவதில் எந்த விதமான இழப்பீடுகளும் வராது என்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயமா இருக்குது. தேசிய அரசாங்கம் எங்களுக்கு உடன்பாடு அல்லது தேசிய அரசாங்கத்தில் இருக்கிற போது எங்களுக்கு சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காது. எங்களுடைய இலக்கை நாங்கள் விட 60 வருடம் போராடிய அந்த இலக்கை அடைய முடியாத சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து விலக்கி வருவதும் ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக இருக்காது.
நல்ல சாதகமா அமையுமாக இருந்தால் அதுதான் வழி. ஒரு நல்ல ஆட்சி நமக்கு வடகிழக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களோட சேர்ந்து நாம மந்திரி பதவி கூட எடுத்து நம்மள டெவலப் பண்ணலாம். ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய மற்ற வேலைகள் எல்லாம் கணக்கா இருக்குது. இப்ப நாம ஒரு ராணுவ கட்டுப்பிடிக்குள்ள இருக்க கூடாது, பயம் இருக்க கூடாது, எங்கட நிலங்கள் எங்கட மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேணும், அந்த அரசியல் கைதிகளை பொது மன்னிப்புல விடலாம், அப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கு ஜனாதிபதியும் அவருடைய பாராளுமன்றமும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் அந்த முக்கியமான ஒரு இது. அதுவரை நாங்கள் திடீரெண்டவங்களோட சேரக்கூடியதை இந்த இந்த அளவு பெரும்பான தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களான்றது கூட சந்தேகமாக அமையலாம்.
தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீராம அமைச்சர் பதவியில போய் சேர்வது அவ்வளவு நல்லா இல்லை. காரணம் கேட்டு தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வேறு, இப்ப அவங்கள்ட்டதான் விட்டு போட்டு நாங்க போய் அவங்களோட சேர்றதா இருந்தா அர்த்தம் இல்லை. மக்களே எங்களை கழிச்சு போட்டுருவோம். அமைச்சர் பதவி எங்களுக்கு தேவையில்லை. உரிமைக்காவதுதான் நாங்க போட் பண்ணணும். பதவிக்கும் அதுக்கும் ஆசைப்பட்டு நாங்க போட் பண்ண இல்லை. சேர்ந்து அவங்களோட ஒத்துழைக்கலாம், பதவிகளுக்கு ஆசைப்பட்டு போப்பேன். ஆனா இந்த அரசாங்கம் என்ன விதமா செய்ய போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது.
மைத்ரி பால சிறிசேனாவை ஆதரிச்சவங்க ஏன் அமைச்சர் பதவியை ஏன் ஏற்க முடியாது? இப்ப அவங்க அந்த அமைச்சர் பதவி எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம் தானே. கல்வி, வேலை வாய்ப்புகள், நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கொஞ்ச காலத்துக்காக அவங்க இருந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய செய்யத்தான் வேணும்.
இலங்கையின் வடகிழக்கு தமிழர்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டீர்கள். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த தோற்று மைத்ரிபாலா வென்றிருப்பதை இந்தியா எப்படி பார்க்கிறது? டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பேராசிரியர் சஹாதேவனிடம் இந்த கேள்வியை கேட்டேன்.
இந்தியா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியும். இதுதான் இந்தியா வேண்டிக் கொண்டிருந்தது, இதுதான் இந்தியா எதிர்பார்த்தது. சோ அந்த மாதிரியே ஒரு நல்லபடியா முடிந்ததாக இந்தியா கருதுதும், கண்டிப்பா கருதும்.
ஏன் அப்படி சொல்றீங்க?
உண்மையிலே ஒரு ராஜபக்ஷ அரசாங்கம் வந்து இந்தியாவை பொறுத்த வரையில் ஒரு தலைவேதனை நிறைந்த ஒரு அரசாங்கம். இந்தியாவுடைய சென்சிட்டிவிட்டியை மதிக்கவில்லை என்று கருதியது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் நியாயமான முறையில் கையாள வேண்டிய சில அறிவுரைகளை அது மறுத்தது. சைனாவுடன் நட்புறவை மேம்படுத்தி இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பு ரீதியான ஒரு கவலை உண்டு பண்ணியது. அச்சம் என்று சொல்ல வேண்டாம், கவலையை உண்டு பண்ணியது. இப்படி நிறைய விஷயங்களில் இந்தியா தன்னுடைய ட்ரெடிஷனல் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸ் சொல்ற ஒரு ஒரு முந்தியுள்ள ஒரு தன்னுடைய இன்ஃபுளுவன்ஸை அது இல்லாமல் செய்துவிட்ட அரசாங்கம் என்று இந்தியா ராஜபக்ஷ அரசாங்கத்தை கருதுகிறது. சோ இதெல்லாம் வந்து பார்க்க போனா சிறிசேனாவுடைய வெற்றி வந்து இந்தியாவுக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் உள்மனதில் ஒரு பயங்கர சந்தோஷத்தை உண்டு பண்ணியிருக்கிறது.
நீங்கள் இப்படி சொல்லும் அதே வேளையில் பரவலாக ஊடகங்களில் சில கருத்துக்கள் நிலவுகிறது. மஹிந்தா ராஜபக்ஷ அவருடைய வெற்றிக்கு இந்த தேர்தலில் மோடி வாழ்த்து சொன்னார். அதே போல மோடியினுடைய இந்திய தேர்தல் வெற்றிக்கு காரணமாக இருந்த சில முக்கிய சமூக வலைத்தளங்களை வழிநடத்தியவர்களை அவங்க ஆலோசனைக்கு அனுப்பினார் என்றெல்லாம் ஊடகங்களில் செய்தி வந்தது. பரவலாக வந்து மோடிக்கும் மஹிந்த அரசுக்குமான ஒரு பரஸ்பர புரிதல் இருப்பதாகவும் சிலர் மட்டங்களில் கருதப்பட்டது. அதெல்லாம் தவறான பிம்பங்கள் என்று நினைக்கிறீர்களா?
மோடியை வந்து இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதி அவரை வாழ்த்தவில்லை. மோடி வந்து இலங்கை போய் அவரை வாழ்த்தவில்லை. மோடி நேபாளத்தின் தலைநகரத்தில் சந்தித்தார். சந்திக்கும் போது இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேர்டிசியை ஷேர் பண்றதெல்லாம் வந்து பகிர்ந்து கொள்வது ஒரு முறைதானே. அதை வைத்துக் கொண்டு நம்ம நிறைய கன்க்ளூட் முடிவு கொண்டு வர முடியாது. இரண்டாவதாக இந்த பிஜேபியுடைய வெற்றிக்கு அறிகுறி உறுதுணையாக இருந்த அந்த சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ராஜபக்ஷ யூஸ் பண்ணிருக்கிறாரு. அது அரசாங்கம் அரசாங்கத்துடைய வழியாக நடந்தது என்று சொல்ல முடியாது. அந்த சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட்டுக்கு நீங்க காசு கொடுக்கறீங்க, அவர் வந்து செய்கிறார். சோ உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுவும் மறைமுகமாக நடந்தது. இதனால் வந்து இந்திய அரசாங்கமும் சரி, திரு மோடியுடைய அரசாங்கமும் சரி, இவர் வெற்றி அடைய வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டதாகவும் இல்லை, அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று கவலை கொண்ட வாரியும் தெரியவில்லை. ஆனால் ஒரு விதமான ஒரு ஓபனிங், ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறது தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையதான்.
பேராசிரியர் சகாதேவன், இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? புலம்பெயர் ஈழத்தமிழ் அரசியல் திறனாய்வாளர் நிராஜ் டேவிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
புலம்பெயர் தமிழ் சமூகத்தினர் இரண்டு விதமாக இந்த வெற்றியையும் தோல்வியையும் பார்க்கின்றார்கள். ஒரு தரப்பினர் உணர்வு ரீதியாக மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு கிடைத்த ஒரு தண்டனையாக அவர் பழிவாங்கப்பட்டு விட்டதாக, அவர் ஒரு தோல்வியடைந்த மனிதராக வரம் பெற வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் தன்னை ஒரு நவீன கால துட்டக மெனுவாக நிலைநிறுத்தும் நோக்கத்தில் தமிழ் மக்கள் மீதான மேலதிக இறுக்கங்களை நெருக்கங்களை வழங்குவதிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார் என்கின்ற ரீதியில் சற்று அசுவாசப்படுகின்ற ஒரு நோக்கத்தில் இந்த மஹிந்தவின் தோல்வியை பார்க்கின்றார்கள். அதே வழியில் மற்றொரு தரப்பினர், புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கின்ற மற்றொரு தரப்பினர், மஹிந்த இருப்பது தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு சாதகமானதாக இருக்கும், அதாவது மேற்குலகை துணைக்கு அழைத்துக் கொண்டு மஹிந்தவை முன்னிலைப்படுத்தி ஸ்ரீலங்கா அரசின் மீது ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு, ஒரு ராஜதந்திர யுத்தத்தை நடத்துவதற்கு அல்லது தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் மேற்குலகை நகர்த்தலாம் என்கின்ற தங்களுடைய அந்த செயல் திட்டங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பலவீனமாக கூட ஒரு தரப்பினர் பார்க்கின்றார்கள்.
இதில் எந்த தரப்பு அதிகம் அல்லது எந்த தரப்பு குறைவு என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்?
ஆமா, உணர்வு ரீதியாக சாதாரண மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மஹிந்தவின் தோல்வியை ஒரு மகிழ்ச்சி புலகாங்கிதத்துடன் பார்க்கின்ற ஒரு கோணத்தில், அப்படியான ஒரு கோணத்தில் பார்ப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அநேகமானவர்கள் இது பெரும்பான்மையானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அமைப்பு ரீதியாக பல்வேறு புலம்பெயர்ந்த மக்களுடைய போராட்டங்களை முன்னிலைப்படுத்தி நடத்துகின்ற அந்த தரப்பினர், அவர்கள் மஹிந்த தொடர்ந்து இருப்பது தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் அல்லது மஹிந்த போன்ற ஒரு ஒரு மோசமான முகத்தை பிம்பத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நபர் இலங்கையின் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக இருப்பது தொடர்ந்து இலங்கை மீதான நெருக்குதல்களை சர்வதேசத்தை துணை கலைத்துக் கொண்டு கொடுப்பதற்கு தங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்கின்ற கோணத்தில் அந்த அமைப்பு ரீதியாக செயல்படுகின்றவர்கள், கட்டமைப்புகளை வைத்திருப்பவர்கள் அல்லது புலம்பெயர்ந்த மண்ணில் போராட்டங்களை நெறிப்படுத்துகின்றவர்கள் அந்த கோணத்தில் பார்ப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது.
அப்படியானால் இந்த அமைப்பு ரீதியாக இயங்கும் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் அவர்களுடைய அமைப்புகள், இவர்கள் மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஆட்சி அதனோடு சேர்ந்து செயல்படுவதற்கான முன் தயாரிப்புகள் ஏதாவது செய்திருக்கிறார்களா?
அப்படி செய்திருந்ததாக என்னால் அறியக்கூடியதாக இல்லை. ஆனால் ஏனென்றால் இப்பொழுது மேற்குலகு இந்த அமைப்பு ரீதியாக செயல்படுகின்றவர்களுடைய தோழமையுடன் செயல்பட்டு கொண்டு வந்த இந்த நிலை மாறி இப்பொழுது மைத்ரியுடன் இந்த மேற்குலகு கைகோட்டு களமிறங்கிவிடக்கூடியதான ஒரு அபாய நிலை அங்கு காணப்படுகின்றது. எனவே இவர்கள் தம்மதம் வைத்திருப்பதாக எண்ணுகின்ற இந்த மேற்குலக என்ற இந்த மிகப்பெரிய ஆயுதம் கூட எதிர்காலத்தில் பலவீனப்பட்டு போவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. எனவே இவர்கள் இதை ஒரு பாதகமான அம்சமாகத்தான் பார்க்கின்றார்கள். இதுவரையில் அப்படியான ஒரு உடன்பாட்டிற்கு வந்ததாகவோ அல்லது உடன்பாட்டை நோக்கி நகர்த்தி செல்லப்பட்டதாகவோ அறியக்கூடியதாக இல்லை ஜெகதீசன்.
அப்படியானால் இவர்கள் இதுவரை காலமும் முன்னெடுத்து வந்த போர்க்குற்ற விசாரணை மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு என்பது என்னவாக இருக்கும்?
அந்த போர்க்குற்ற விசாரணைகளுக்கான அழுத்தத்தை புலம்பெயர்ந்த இந்த கட்டமைப்புகள் வழங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுடைய வீரியம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது பற்றி ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது.
அரசியல் திறனாய்வாளர் நிராஜ் டேவிட். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்துள்ள அறிவுஜீவிகள், ஊடகவியலாளர் உள்ளிட்ட அனைவரும் நாடு திரும்ப வேண்டும் என்று புதிய ஜனாதிபதி விடுத்திருக்கும் வேண்டுகோளை எப்படி பார்க்கிறீர்கள் என்று புலம்பெயர்ந்து வாழும் ஈழ பத்திரிகையாளர் குருபரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
உண்மையில் இந்த அழைப்பு என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இந்த பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தை கலைத்து இந்த இடைப்பட்ட காலத்திலே வருகின்ற இந்த 100 நாள் வேலை திட்டங்கள் என்ற அடிப்படையிலும், இன்னும் ஒரு முழுமையான ஒரு அமைச்சரவையை இந்த புதிய அரசாங்கம் உருவாக்காத பட்சத்திலும், இழுபறி நிலை இன்னும் முழுமையாக முற்றுப்பெறாத கட்டத்திலே இந்த அழைப்பை உடனடியாக இவர்கள் ஏற்றுக்கொள்ள, பொதுவாக என்னை பொறுத்தவரையிலும் கூட இந்த அழைப்பை உடனடியாக ஏற்று உடனடியாக நாடு திருப்பது என்ற சூழலை இப்போது உடனடியாக யாரும் மேற்கொள்வார்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு சில சிங்கள ஊடகவியலாளர்கள் நாட்டுக்கு திரும்பி இருப்பதாகவும் அல்லது திரும்ப இருப்பதாகவுமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் எதற்கும் இந்த 3 மாத காலம், அதாவது அடுத்த பாராளுமன்றத்தையும் இவர்கள் தங்களிடம் தக்க வைத்துக் கொள்ளுகிறார்களா, சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த 100 நாள் திட்டத்திலே இவையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்றனவா, அரசாங்கத்தினுடைய முன்னோக்கிய சிந்தனைகளும் பார்வைகளும் எவ்வாறு அமைகிறது என்பதை பொறுத்து நிச்சயமாக இவர்களுடைய தீர்மானங்கள் அமைய இருக்கின்றன.
புலம்பெயர்ந்து வாழும் ஈழ ஊடகவியலாளர் குருபரன் உள்ளிட்ட இன்றைய செவ்விகள் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். கேட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். இலங்கை செய்திகள் காரணமாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடர் இன்று இடம்பெறவில்லை. அடுத்த வாரம் அந்த தொடர் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.